நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திண்ண இன்பச்சேபடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுவன்பர் கருள் கருணை திருமுகமும் பசுங்குழவினடையே ஆகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோடக் கொழுந்தாய் புலினாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல முழுமுத சிவபரம்பொருளின் பொன்னா திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 23வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ பரிபாலனம் புரிந்தருளி வருகின்ற ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய உண்மை விளக்க தொடர் சிந்தனை வகுப்பினை தொடர்ந்து செய்வதற்கு குருவர்கள் கூட்டிவிட்டுள்ளது. உண்மை விளக்கத்திலே ஐம்பூதங்களை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய பாடல்களையும் அவற்றை தொடர்ந்து தன்மாத்திரைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடலையும் பார்த்தோம். அடுத்த பாடல் ஞானேந்திரியம் பற்றி சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும். ஞானேந்திரியங்கள் பற்றி சொல்லக்கூடிய பாடலைத்தான் பார்க்க வேண்டும். பூதங்களை பற்றி நாம் பூதங்களுடைய வடிவங்கள், பூதங்களுக்குரிய அடையாளங்கள், அவற்றினுடைய நிறங்கள், அவற்றுக்குரிய அச்சரங்கள், பூதங்களுக்குரிய அதிதெய்வங்கள், அந்த அதிதெய்வங்களின் தொழில்கள், பூதங்களுடைய தொழில்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதன் பிறகு அந்த ஐம்பூத தத்துவங்களுக்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகளை பற்றியும் பார்த்தோம். அவற்றை கள்ளமிகும் ஐம்புலங்கள் என்று குறிப்பிட்டார், ஆசை தரும் ஐம்புலங்கள் என்றும் குறிப்பிட்டார். இந்த ஐம்புலங்களை தன்மாத்திரைகளுக்குரிய இடத்தில் வைத்து திருமந்திரத்திலே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற பாடலே குறிப்பிடப்பட்டுள்ளதையும் நாம அதை ஒப்பிட்டு பார்த்தோம். ஊனுடம்பு ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளேதான் அந்த மணிவிளக்கு இருக்க வேண்டும் என்ற முறையிலே ஒரு சிந்தனையை செய்தோம். ஆகவே இங்கு ஐம்புலன் என்று கூறியிருந்தாலும் அது பெயர் ஒற்றுமையால் தன்மாத்திரையை குறிக்கும். தன்மாத்திரைகளுக்கு என்ன பெயர்களோ அதே ஓசை, பரிசம், உருவம், சுவை, மனம், இதே ஐந்து பெயர்களும் தான் தன்மாத்திரைக்கும். ஐம்புலன்கள் வேறு, தன்மாத்திரைகள் வேறு. என்ன முறையில வேறாக இருக்கின்றன என்றால் ஐம்பூதங்களுக்கும் முதல் காரணமாக தன்மாத்திரைகள் இருக்கின்றன. ஆக தன்மாத்திரைகளிலிருந்து ஐம்பூதங்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றியுள்ள ஐம்பூதங்களில் குணங்களாக இருப்பவை இந்த ஐம்புலன். தோன்றியுள்ள அந்த பஞ்ச பூதங்களிலும் குணங்களாக இருப்பவை இந்த ஐம்புலன்கள். அந்த பூதங்களில் குணங்களாக இருக்கின்ற அந்த ஐம்புலன்கள் தான் நமக்கு விடயங்களாக நம்மால் அறியப்படுகின்றன என்கின்ற செய்தியெல்லாம் நாம பார்த்தோம். ஆகவே இதனை வந்து அந்த பூதங்களுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தன்மாத்திரைகளை காரண தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். காரண தன்மாத்திரை அப்படி ஒரு கலைச்சொல் வழக்கு இருக்கின்றது. காரண தன்மாத்திரை நல்லா வித்தியாசப்படுத்தி காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்வார்கள், காரண தன்மாத்திரை என்று சொல்வார்கள். இது பூதங்களுக்கு முதல் காரணமா இருக்கிற தன்மாத்திரை. அவைதான் 36 தத்துவங்கள்ல இடம்பெறக்கூடியவை. இந்த விடயங்களை வந்து தத்துவங்கள்ல சேர்க்க மாட்டார்கள். 36 தத்துவங்கள் நீங்க வந்து சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு பார்க்கிறீங்க இல்லையா, அது பூதங்களுக்கு முதல் காரணமாக உள்ள அந்த காரண தன்மாத்திரைகள் தான். விடயங்களை அதுல சேர்க்க மாட்டாங்க. விடயங்கள் அந்தந்த பூதங்கள்ல குணங்களாக இருக்கும். சரி, இந்த விடயங்களை வந்து விடய தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு உள்ளது. விடயங்கள்ங்கிறது குணங்கள் தான், அவற்றுக்கும் அந்த தன்மாத்திரைங்கிற பேர் கொடுக்கப்படுது, விடய தன்மாத்திரைகள். இவற்றை ஏன் கள்ளமிகும் என்று அடை கொடுத்து சொன்னார், ஆசை தரும் என்று அடை கொடுத்து சொன்னார்? கள்ளமிகுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கள்ளத்தனத்தை, கள்ளத்தனமான ஒரு செயலை இவை செய்கின்றன தெரிய வருது. அந்த செயல் என்ன என்பதை நமக்கு தெளிவாக புரிய வைப்பதற்காக ஆசை தரும் என்று சொன்னார். ஆக உலகத்தின் மீது ஆசையை மிகுவிக்கின்றன. உலகத்தை நாம் அறிவதற்கு நமக்கு புறக்கருவிகளாக இருப்பவை ஐம்பொறிகள், நெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளை தத்தன் தொழிலே ஊக்கப்படுத்தி நிற்பவை இந்த தன்மாத்திரைகள். ஐம்பொறிகளை தத்தம் அறிதல் தொழிலே ஊக்கப்படுத்தி நிற்பவை இந்த தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். ஐம்பொறிகள் மூலம் அறிவதன் மூலம் அறிகின்ற பொருள் மீது நாம் ஆசைப்படுகின்றோம். அப்ப ஐம்பொறிகள் நல்ல ஊக்கமுடன் தொழிற்பட்டால் அந்த ஆசை நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும். அந்த முறையிலே ஆசையை மிகுவிக்க இவை வந்து துணை புரிகின்றன, இந்த காரண தன்மாத்திரைகள். அடுத்தாற்போல தத்துவங்கள் சொல்லப்படுபவை ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் தான் அடுத்தாற்போல சொல்லப்படுகின்றன. ஞானேந்திரியங்கள் சொல்லித்தான் கண்மேந்திரியங்களை சொல்கின்றன. நாம் அந்த தத்துவம் அதற்குரிய அந்த படம் அந்த சார்ட்டில் பார்க்கும்போது எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு ஞாபகம், இந்த ஞானேந்திரியங்கள் மேலே இருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்த தத்துவங்கள், அதுக்கப்புறம் வித்யா தத்துவங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவங்கள் கொடுக்கும்போது அந்த பிரகிருதியை கொடுத்துட்டு அந்த கரணங்கள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கரணங்கள் கொடுத்துட்டு அதுல வந்து ஞானேந்திரியங்கள் தான் முதல்ல வரும். ஆமா, மனது மனமோட சேர்ந்து வரும், மனதோட சேர்த்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை பூதம்னு வரும் இல்லையா, மேலே இருந்து கீழே அப்படி வரும்போது. ஆமா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை பூதம். அப்ப வந்து பின்னோக்கி போகும்போது, ரிவர்ஸ்ல போகும்போது, இங்க பின்னோக்கி போறார், கீழே இருந்து போறார் மேல. அப்போ ஐம்பூதம் தன்மாத்திரை கண்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனாலும் பூதம் தன்மாத்திரைன்னு வந்தாலும் அடுத்த கண்மேந்திரியம்னு போகாம ஞானேந்திரியம் போறேன் இல்லையா. அப்ப கண்மேந்திரியத்தை தாண்டி ஞானேந்திரியத்திற்கு போன மாதிரி நமக்கு படுகின்றது. ஆனா கண்மேந்திரியத்தை விட்டு விட்டாரா என்றால் விடவில்லை. ஆறு ஆறு தத்துவம் ஏதுன்னு சீடர் கேட்டிருக்கிறார். ஆகவே 36 அவர் வந்து விளக்கி அருள்வார். அப்போ ஞானேந்திரியத்துக்கு போயிட்டு திரும்ப கண்மேந்திரியத்தை சொல்றார். அப்போ ஆசிரியர் வந்து ஒடுக்க முறையிலே அப்படியே போனால் கண்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு வரணுமே, ஆனா ஞானேந்திரியத்தை சொல்லிவிட்டு கண்மேந்திரியத்தை சொல்ல சொல்ல போகின்றாரே அப்படின்னு ஒரு சிந்தனை. இதெல்லாம் ஒரு சிந்தனை. இதை பார்க்கும் பொழுது என்னவென்றால், அந்த அறிவு தான் அடிப்படை, அறிவை அடிப்படையாக கொண்டுதான் செயல் இருக்கின்றது. அறிகின்றோம், அறிந்ததை செயல்படுத்துகின்றோம். ஆகையினாலே அந்த முறையிலே அறிவுக்கு துணை செய்கின்ற கருவிகளாகிய அந்த ஞானேந்திரியங்களை முதலில் கூறி, அப்புறம் செயலுக்கு துணை செய்கின்ற கண்மேந்திரியங்களை ஆசிரியர் பின்னர் கூறியிருக்கின்றார் என்ற ஒரு கருத்து எனக்கு படுகின்றது. இந்த கருத்தை இந்த அவையின் முன்னாலே வைக்க விரும்புகின்றேன். ஆக இப்போ ஞானேந்திரியங்களை பற்றி சொல்ல போகும்போது ஆசிரியர் வந்து மிக அழகாக சொல்கின்றார். எப்பவுமே அப்படிதான் சொல்றார். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அழகா பார்க்கின்றோம். ஆசிரியர் சொல்லக்கூடிய பாங்கு, அந்த அழகிய பாங்கை எல்லாம் தமக்கு உரியதாக கொள்ளாமல் தம்முடைய ஆசிரியர் இப்படி சொல்கின்றார் அப்படி வைத்து காட்டுறார். அதுதான் அவருடைய மிக மேலான நிலை. எவ்வளவு அழகா ஒவ்வொரு பாட்டையும் எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆனா எல்லாம் என்ன, எங்க ஆசிரியர் சொன்னதுயா அப்படின்னு கொண்டு போறாரு. நம்ம ஒருத்தட்ட ஒரு ஒரு விளக்கமா பேச வேண்டிய ஒரு செய்தி பேசிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருக்கும் போதே தொடர்ச்சியா கொஞ்ச நேரம் அப்படி விவரிச்சு பேசக்கூடிய ஒரு விஷயம், நம்ம அடுத்தடுத்த செய்திகளை அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு 2-3 செய்திகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தால அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அப்படி ஆரம்பிச்சோன்னு. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இதுவரைக்கும் நம்ம 2-3 விஷயங்களை கேட்டுட்டதுனால கொஞ்சம் நாம வந்து களைப்பாகி சரி அடுத்தடுத்த விஷயம் சொல்றாங்கன்னு அப்படி நம்மள அறியாமலே ஒரு களைப்புக்கு வந்துருவோம். ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துல களைப்பு வந்தாலும் இந்த இடத்துல வரக்கூடாது, இது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்கறதுல அவர்களை ஒரு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது ஒரு களைப்பு இருந்தா அவர்களை போக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்றாரு. சாதாரணமாவே பல விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னால் அது எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த மாதிரி பாங்கெல்லாம் நம்ம இங்க பார்க்கின்றோம். ஐம்பூதங்களை பற்றி சொன்னார். அது எடுத்துக்கிட்டபடியே ஐம்பூதங்களை பற்றி சொல்ல போகிறேன்னு கூட சொல்லல, நாற்கோணம் பூமி தொடங்கிட்டாரு. ஆறு ஆறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது, 8 வினாக்களை கேட்ட உடனே, 8 கேள்வியை கேட்ட உடனே ஒரே பதில், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு 100 பாடலை சொல்லிட்டு உள்ளபடி சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு உடனே முதல்ல பஞ்சபூதங்களை சொல்கிறேன் அப்படின்லாம் எந்த ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கல. நாற்கோணம் பூமி புனல் நன்மதியின் பாதின்னு போயிட்டார். பூமி புனல் வந்தாலே ஆகா பஞ்சபூதங்களை பத்தி சொல்றார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். பஞ்சபூதங்களுக்குரிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தொடங்கும் போது எப்படி தொடங்கினாரு, உள்ளபடி மாபூதம் ஓதினோ சொல்லி முடிச்சுட்டு தான் சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு இதுவரை நான் சொன்னதெல்லாம் மாபூதங்களாகிய பஞ்சபூதங்கள், முதல்ல சொல்லல, முடிச்ச பிறகு சொன்னார். சொல்லிட்டு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் அடுத்தாலும் உனக்கு இந்த கள்ளம் மிகுந்த ஐம்புலன்களாகி இந்த தன்மாத்திரைகளை பற்றி சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தால ஞானேந்திரியங்களை பற்றி சொல்லும் போது எப்படி தொடங்குறாரு பாருங்க, ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் அப்படிங்கிறார். நல்லபடியா உரைக்க போகின்றேன், அதை நல்லபடியாக கேளுங்கிறார். முக்கியமான இடம் அப்படின்னு தெரியுது இது. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் என்று சொல்லி தொடங்குற. நன்றான ஒரு அடை சும்மா போடுவாரா? சாதாரணமா போடுவாரா? ஒரு சீர் வேணும் அந்த இடத்துல போட்டு வைப்போம். சீர் என்ன வார்த்தையை போட்டு இந்த சீரை நிரப்புறது? சரி நன்றான்னு போடுவோமே அப்படின்னு போடக்கூடிய கவிஞர் அல்ல அவர், இல்லையா? நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் சார், ஒரு இடத்துல மட்டும் ஒரு வார்த்தை சரியா வரமாட்டேங்க, அந்த டியூன் வந்து அங்க வந்து மேட்ச் ஆக மாட்டேங்க, அங்க ஒரு கேப் எழுதுன்னா போடியா, அப்படி ஒரு வார்த்தையை போடியா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எழுதுற பாடல்கள் அல்ல இவை. நன்றா உரைக்க கேள், நன்றா நான் உரைக்க அதை நீ நன்றாக கேள் அப்படின்னா அதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எதுவும் வளவளன்னு பேசல. உடனே ஞானேந்திரியங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஊன மிக பூதம் உற்றிடமா, ஊன மிக பூதம் உற்றிடமா, ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலும் மூக்கென்று அறி அப்படின்ன. என்ன ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஞானேந்திரியங்களை பற்றி நல்லா சொல்றேன் நீ நல்லா கேளுன்னு சீடத்தை சொல்லிட்டு சொல்ற. இந்த ஞானேந்திரியங்கள் என்ன செய்கின்றன தெரியுமா? ஊனமிகு பூதம் உச்சிடமா, ஊனமிகு பூதம், பூதங்கள் வந்து எவ்வளவு வளமானவை, ஐம்பூதங்கள் நிலம் எவ்வளவு வளமானது, நீர் ஒவ்வொன்றும் இயற்கை வளம் அல்லவா? அப்படித்தானே உலகியலில் அவை போற்றப்படுகின்றன. நில வளம், நீர் வளம், காற்று வளம், இதெல்லாம் எப்படி போற்றப்படுகின்றன உலகியல். இங்க ஞான நூல் எவ்வளவு வித்தியாசப்படுது பாருங்க. ஒரே வார்த்தையில அடிச்சிட்டாரு, ஊனமிகு பூதம்ங்கிறார். அவர் நிலை என்ன அப்படி பேசுறாருன்னா அவருடைய நிலை என்ன பாருங்க. நான் வந்து சும்மா பாட்டுக்கு அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க முடியல. இந்த மாதிரி சில நோக்கங்கள்லாம் பாருங்க. நம்ம நிலவளம் நீர்வளம் நம்ம சொல்றது அப்ப தவறா? அப்படி ஒரு சந்தேகமும் வரும் இல்லையா? எல்லாத்தையும் அங்க வந்து சமச்சீர் பண்ணி சொல்லி ஆகணும். அந்த மாதிரி கடப்பாடு எல்லாம் இருக்கு இந்த காலத்துல சொல்லும் போது. ஊனமிகு பூதம் தர குறைபாடுடைய பூதம் சொல்லிட்டாரு அப்படின்னா அதை நம்ம சிந்திப்போம். ஆசிரியர் என்ன இந்த பாடல என்னதான் சொல்றாருங்கிற முழுமையா பார்த்துக் கொள்வோம். ஏன் இப்படி அடைமொழி கொடுக்கிறாரு? இந்த அடைமொழி இருக்குதே, அந்த அடைமொழியைத்தான் நன்றாக கவனிக்க வேண்டும். நாம அந்த நோக்கில் தான் நன்றா உரைக்க கேட்டிருக்க. அதுதான் அங்க விஷயமே அந்த அடைமொழி தான். ஊனமிகு பூதம் ஊற்றிடமா, சரி, குறைபாடுடைய பூதங்களை ஆதாரமாக கொள்கின்றன இந்த ஞானேந்திரியங்கள். அப்ப இவற்றின் சேர்க்கையே சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஞானேந்திரியங்கள் பூதங்களோடு சேர்ந்திருக்கின்றன. எப்படிப்பட்ட பூதங்கள்? குறைபாடுடைய பூதங்கள். இப்ப குறைபாடு இல்லாத பூதங்கள் கூட சேர வேண்டியதானே சார், இல்லையா? சேர்க்க சரியில்லை, அவன் வந்து குறைபாடு உடைய ஆட்கள் கூட சேர்ந்திருக்கிறான், நல்ல பழக்க வழக்கம் இல்லாத ஆட்கள் கூட சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ நல்ல பழக்க வழக்கம் உள்ள ஆள் இருக்காங்களா அவங்க கூட சேர வேண்டியதானமோ இல்லையா? அத மாதிரி ஊனமிகு பூதம்னு சொன்னதுனால இப்ப ஊனமே இல்லாத சிறந்த ஐம்பூதங்களும் இருக்கின்றன போலும் என்றால் கிடையாது. இங்க அப்படி இனம் பிரிச்சு காட்டுறதுக்காக சொல்லல. எதைத்தான் இவர் விட்டு வச்சாரு? பூதங்களை மட்டுமா ஊனமிகுன்னு சொல்றாரு. அடுத்தார் என்ன சொல்றாரு பாருங்க. சரி, இந்த ஞானேந்திரியங்கள் குறைபாடுடைய பூதங்களை சார்ந்திருந்து அவற்றை ஆதாரமாக கொண்டு இந்த ஞானேந்திரியங்கள் தம்முடைய வேலையை செய்கின்றன. அவற்றின் வேலை என்ன? பேரை பார்த்தாலே தெரியும்.